இந்த காலை நேரத்திலும் நம்முடைய தியானத்திற்காக கர்த்தர் கொடுத்திருக்கிற வார்த்தை எபேசியருக்கு எழுதுகிற நிருபம் 5:17. எபேசியருக்கு எழுதுகிற நிருபம் 5:17.
ஆகையால்
நீங்கள் மதியற்றவர்களாயிராமல்
கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள்.
இங்கே பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் சபைகளுக்கு சொல்லுகிற மிக முக்கியமான ஒரு ஆலோசனை. ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். தேவ பிள்ளைகள் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்பதை உணரக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி உணராதவர்களை குறித்து ஒரு வார்த்தைங்க ஸ்டார்டிங்லே போட்டார், மதியற்றவர்கள் இல்லையா. கர்த்தருடைய சித்தம் இன்னதென்பதை உணராதவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை ஒரு வார்த்தையை சொல்லிதான் சொல்றாரு, அவர்கள் மதியற்றவர்கள், புத்தி இல்லாதவர்கள். இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன சொல்றாரு பாருங்க, ஆகையால் அப்படிங்கிறார். ஆகையால் அப்படின்னு சொன்னாலே அதுக்கு முன்னால இருக்கிற ஏதோ ஒன்றோடு சம்பந்தப்படுத்தி இந்த காரியத்தை சொல்ல வருகிறார் அர்த்தம். ஆகையால்னாவே ஏதோ ஒன்று முன்பாக சொல்லப்பட்டதோடு சம்பந்தப்படுத்தி சொல்லுகிறார். முன்னால் என்ன சொல்லுகிறார், 16 வாசிக்கலாம்.
நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள்.
ஏன் இப்படி தேவ சித்தத்தை உணர்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்றால், நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறது. ஆகையால் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலங்களை ஜாக்கிரதையோடு பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த பொல்லாத நாட்களில் காலத்தை தேவ சித்தத்தின்படி வாழ்வதற்கு பிரயோஜனப்படுத்தாதவர்கள், இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் தங்களுடைய நாட்களை தங்கள் சுய விருப்பத்தின்படி வாழ்கிறவர்கள் மதியற்றவர்கள். புரியுது உங்களுக்கு? நாட்கள் நமக்கு எல்லாருக்குமே ஒரே மாதிரி கேலண்டர் தான், ஒரே கேலண்டர் தான் எல்லாருக்கும், லைஃப் ஒரே மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வருஷம் கிடையாது, எல்லாருக்கும் ஒரே கேலண்டர் தான் போயிட்டு இருக்கு. ஆனால் ஒவ்வொருவருக்கும் 1 மாதம் 30 நாள் என்றால், ஒருவன் அந்த 30 நாளிலும் தேவ சித்தத்தை செய்து கொண்டிருக்கிறான் என்றால் அவன் ஞானம் உள்ளவன், புத்தியுள்ளவன். ஆனால் அதே 30 நாட்களையுடைய இன்னொரு ஒரு கர்த்தருடைய பிள்ளை தேவ சித்தத்தை செய்யாமல் தன் சுய சித்தத்தை மாத்திரமே தன்னுடைய வாழ்க்கையிலே செய்து, தன் சுய சித்தம் நிறைவேறும்படியாக அவன் ஜெபித்து, தன் சுய சித்தத்திற்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறவன் அவன் மதியற்றவன். அவன் பார்வையில் அவனுக்கு மதியற்றவனா தெரியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, சுய சித்தத்தை செய்கிறவர்கள் கூட ஜெபிக்கிறவங்களதான் இருப்பாங்க. புரியுதுங்களா? தேவ சித்தத்தை செய்கிறவங்களும் ஜெபிக்கிறவங்களதான் இருப்பாங்க, சுய சித்தத்தை செய்கிறவங்களும் கூட ஜெபிக்கிறவங்களதான் இருப்பாங்க. ஆகையினாலே அவங்களுக்கு நாங்க நல்லதான் இருக்கிறோம் என்றுதான் அவங்களுக்கு தெரியும். நம்ம கரெக்டா தான் இருக்கிறோம், நம்ம தான் ஜெபிக்கிறோமே, டெய்லி ஜெபிக்கிறோம், பைபிள் படிக்கிறோம், ஞாயிற்றுக்கிழமை நம்ம சர்ச்சுக்கு போறோம், நம்ம தான் ஜெபிக்கிறோமே, நம்ம தேவ சித்தத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், ஜெபிக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், சர்ச்சுக்கு வரோம். ஏன் வரோம்? வேதத்தை வாசிப்பதினாலும் ஜெபிக்கிறதுனாலும் சபைக்கு வருகிறதுனாலும் என் வாழ்க்கையில என்ன மாற்றம் ஏற்பட்டது, அது ஒரு காரியம் இருக்கு. நான் என்னத்தை சொல்லி ஜெபிக்கிறேன்? ஆண்டவருடைய சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேறுவதற்காக என்னுடைய ஜெபம் இருக்கிறதா, அல்லது என்னுடைய மன விருப்பங்களை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்து அதையெல்லாம் எனக்கு நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிச்சு கொண்டிருக்கிறேனா, அதை பார்க்கணும். நானும் தான் ஜெபிக்கிறேன் சொல்லலாம், ஆனால் உங்கள் ஜெபம் எப்படி இருக்கிறது? ஆண்டவரை வலுக்கட்டாயமாய் உங்கள் பக்கத்திலே இழுக்கக்கூடிய ஒரு ஜெபத்தை செய்து கொண்டிருக்கிறீர்களா, அல்லது ஆண்டவர் பக்கம் நீங்கள் போகும்படி உங்கள் ஜெபம் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறதா? இதுதான் முக்கியம், இதுதான் முக்கியம். தேவ சித்தத்தை தன் வாழ்க்கையிலே செய்யாதவர்களை வேதம் மதியற்றவர்கள் என்று சொல்லுகிறது. ஏனென்றால் நாட்கள் பொல்லாதவைகள், காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். ஒவ்வொரு நாளையும் ஜாக்கிரதையோடு பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். இந்த நாள் என் வாழ்க்கையில நான் தேவ சித்தத்தின்படி வாழ்ந்தேனா அல்லது என் சுய சித்தத்தின்படியே வாழ்ந்து முடித்து விட்டேனா? இன்றைக்கு நான் தேவ சித்தத்தின்படி வாழ்வதற்கு என்னை அர்ப்பணித்து ஜெபித்தேனா அல்லது என் சுய சித்தத்தை கர்த்தர் நிறைவேற்றி கொடுக்கும்படி நான் ஜெபித்தேனா? இன்றைக்கு நான் வேதத்தை வாசித்தேனே, தேவ சித்தத்திற்கு என் இருதயத்தை நான் ஒப்பு கொடுத்தேனா, அல்லது வேத வசனத்தை வாசித்தாலும் என் இருதயத்தை நான் கடினப்படுத்திக் கொண்டு என் பாதையிலே நான் போய்க் கொண்டிருக்கிறேனா? கவனிக்கணும், நம்முடைய வாழ்க்கை தேவ சித்தத்தில் நிறைந்திருக்க வேண்டும். தேவ சித்தம் இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கை மிகவும் மோசமானது. தேவ சித்தம் இல்லாவிட்டால் நம்ம பரலோகம் போகிறதும் கூடாத காரியம். உங்களுக்கு ரெண்டு வசனத்தை அதற்கு நான் முதலாவது காண்பிக்கிறேன். 1 யோவான் 2:17 வாசிக்கலாம். 1 யோவான் 2:17 வாசிப்போம்.
உலகமும் அதன் இச்சையும்
ஒழிந்து போம்
தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ
என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போகின்றார். இந்த உலகம் அதன் இச்சைனா என்ன? ஒரு மனுஷன் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது உலக பிரகாரமாய் அவனுக்கு வருகிறதான தோன்றுகிறதான ஆசைகள், இதுதான் உலகம் அதன் இச்சை. உலகத்திலிருந்து வருகிற ஆசைகள், உலகத்திலிருந்து வருகிற எண்ணங்கள். இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நமக்கென்று பல விருப்பங்கள் டெய்லி வரும். ஒரு பொருளை பார்த்தா இதை வாங்கலாமான்னு வரும், ஒரு காரியத்தை பார்த்தா இதை செய்யலாமான்னு வரும். எதை பார்த்தாலும் அதை நம்ம பெற்றுக் கொள்ளணும், சுதந்திரித்துக் கொள்ளணும், அந்த பாதையில போகணும். உங்களுக்கு பல விஷயங்கள் பிடிக்கும், அந்த பிடிக்கிற காரியத்திலே நீங்கள் தொடர்ந்து அதில் முன்னே போகணும்னு சொல்லி உங்கள் உள்ளத்தில் உங்களுக்கு தோன்றும். இதுதான் உலகமும் அதிலே தோன்றுகிறதான இச்சையும். உலகத்தின் இச்சை என்பது என்ன? ஏதோ பெரிய பாவம் என்று உங்களுக்கு தெரியாது. ஒரு பொருளை நீங்க பாக்குறீங்க, இது எனக்கு வேணும். ஒரு காரியத்தை பார்ப்பீங்க, இதை உடனே நம்ம செய்யணும். அந்த காரியம் எனக்கு ஏற்றது தானா? அந்த காரியம் தேவ சித்தத்திற்கு உட்பட்டதா? அந்த பொருளை நான் வாங்குவது தேவ சித்தம் தானா? அந்த காரியம் எனக்கு நியமிக்கப்பட்டது தானா? அந்த காரியத்தை நான் ஏன் வாங்குறேன்? இந்த காரியத்தை நான் ஏன் செய்யணும்னு நான் நினைக்கிறேன்? இந்த பொருளை என் இருதயம் ஏன் பின்தொடர்ந்து போகிறது? யோசிக்கணும். பார்த்ததெல்லாம் வாங்கணும்னு நினைக்கக்கூடாது, நினைச்சதெல்லாம் செய்யணும்னு நினைக்கக்கூடாது. அங்கேதான் உலகமும் அதன் இச்சையும் அங்கேதான் வெளிப்படுகிறது. அப்படி செய்கிறவன் தேவ சமூகத்திலே நிலைத்திருக்கிறது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். உலகமும் அதன் இச்சையும் தன் வாழ்க்கையிலே செயல்படுத்துகிறவன் அவன் நிலைத்திருக்க மாட்டான், அவைகள் ஒழிந்து போகும். ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் தான் தேவனாகிய கர்த்தருக்குள் நிலைத்திருப்பான். இயேசு கிறிஸ்து தன்னுடைய மலை பிரசங்கத்தை மத்தேயு 5:6-7 அதிகாரங்களிலே அருமையாய் பிரசங்கித்தார். பல விஷயங்களை அந்த மலை பிரசங்கத்தில் பேசினார். பல செய்ய வேண்டிய காரியங்களை சொன்னார், செய்யக்கூடாத காரியங்களை சொன்னார். கடைசியில் எல்லாவற்றுக்கும் உச்சக்கட்டமாக அவர் கடைசியில 7 அதிகாரத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7:21 கடைசியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறார். வாசிக்கலாம், 7:21.
பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே என்று சொல்லுகிறவன்
அதில் பிரவேசிப்பது இல்லை. அப்ப இந்த இடத்துல பாருங்க, கர்த்தாவே என்று ஒரு கூட்டம் இருக்குது. யார் இவங்க ஜெபிக்கிறாங்க? இல்ல, கர்த்தாவே கர்த்தாவே என்ன அர்த்தம்? ஜெபிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஆனால் இவர்கள் வாழ்க்கையிலே தேவ சித்தத்திற்கு தூரமாக இருக்கிறார்கள். தேவ சித்தத்துக்கு தூரமா இருக்கிறாங்க. ஜெபிக்கிறாங்க, கர்த்தாவே கர்த்தாவேன்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவங்க வாழ்க்கை தேவனுடைய வார்த்தையை விட்டு தூரமாக இருக்கிறது, தேவனுடைய இருதயத்தை விட்டு தூரமாக இருக்கிறது, தேவ சித்தத்தை விட்டு தூரமாக இருக்கிறது. கர்த்தர் கடைசியை சொல்லிவிட்டார், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பானே இல்லாமல் என்னை நோக்கி வெறுமனே நீ ஜெபிக்கிறதுனாலே பரலோகத்துக்கு வர முடியாதுன்றார். இன்னைக்கு நம்ம லைஃப்ல இது ரொம்ப சென்சிட்டிவா யோசிக்க வேண்டிய விஷயம். நான் சர்ச்சுக்கு வரேன், பைபிள் படிக்கிறேன், ஜெபிக்கிறேன், நான் ஒரு கிறிஸ்தவன், கிறிஸ்தவ பெயர் இருக்குது, இதை வச்சுட்டு ஒருபோதும் பரலோகத்துக்குள்ள வர முடியாது. நல்லா புரிஞ்சு, இதெல்லாம் வச்சுட்டு ஒருபோதும் பரலோகத்துக்கு வர முடியாது. நான் கர்த்தருக்கு இதை கொடுத்தேன், அதை செஞ்சு அதை பண்ண, அதெல்லாம் வச்சுட்டு வந்துட முடியாது. அனுதின வாழ்க்கையில் என் வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியத்திலும் தேவ சித்தத்தின்படி நான் அடியெடுத்து வைத்து நடந்து கொண்டிருக்கிறேனா, இதை நம்ம கவனிக்கணும். தேவ சித்தத்தின்படி என் காரியங்கள் இருக்கிறதா, அதை நம்ம கவனிக்கணும். இன்றைக்கு நான் கடந்து போகிற பாதை தேவ சித்தத்துக்குள்ளதான் இருக்கிறதா யோசிக்கணும். கொஞ்சம் நீங்க டைவர்ட் ஆனா சரிப்படுத்திடணும். தேவ சித்தத்திற்குள் ஜாக்கிரதையோடு வாழ்கிறவன் மட்டும்தான் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியும். வேதம் முழுவதும் நீங்க பாத்தீங்கன்னா புதிய பாட்டு சத்தியத்தில் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். புதிய பாட்டு சத்தியத்தில் மிக முக்கியமாய் கவனிக்க வேண்டியது தேவ சித்தம், தேவ சித்தம், தேவ சித்தம். திரும்ப 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 இதை குறித்து வேதம் ரொம்ப வலியுறுத்துகிறது. ஏன்னா இதுதான் நீங்க பரலோகத்துக்கு நம்ம போறதா அல்லது நரகத்துக்கு போகிறதா என்பதை தீர்மானிக்கிற விஷயம். இந்த தேவ சித்தம் ஒரே காரியம் தான், நாம் எங்க போக போகிறோங்கிறத என்பதை நிர்ணயிக்கிற காரியம். ஆகினாலே தேவ சித்தம் என்கிற விஷயத்தை குறித்து யாரும் அசட்டையா இருந்து விடக்கூடாது, கேர்லெஸ்ஸா வாழ்ந்து விடக்கூடாது. அதை குறித்து நீங்க எந்த விஷயத்திலும் ஈஸியா எடுத்துக்கொள்ள கூடாது, சீரியஸா எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம்தான் தேவ சித்தம். இதனால்தான் வேதம் முழுவதிலும் அதை சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்து அதிகமாய் வலியுறுத்துகிறார், நிருபங்களிலே பலமுறை வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலாகிய பவுல் தன்னுடைய ஒவ்வொரு நிருபங்களிலும் இதை குறித்து டச் பண்ணிட்டு தான் இருப்பாரு. நம்ம எபேசியருக்கு எழுத நிருபத்தில் நம்ம வாசிச்சோம். அடுத்தது பாருங்க, கொலோசியருக்கு எழுதின நிருபத்தை பார்ப்போம். அங்கே சபைகளுக்கு அவர் ஜெபிக்கிறார், குறிப்பா இந்த கொலோசி சபைக்கு அவர் ஜெபிக்கிற ஒரு ஜெபம் எழுதப்பட்டிருக்கிறது. கொலோசியருக்கு எழுதின நிருபம் முதல் அதிகாரம் 9-10-11 ஆகிய 3 வசனங்களை நாம் வாசிக்கலாம்.
இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் சகலவித நற்கிரியைகளுமாகிய
கனிகளை தந்து
தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து
கர்த்தருக்கு பிரியமுண்டாக
அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும்
சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி
எல்லா வல்லமையாலும்
பலப்படுத்தப்படவும்
உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். சபைக்காக ஜெபிக்கும் பொழுது இப்படிப்பட்ட காரியத்தை சொல்லுகிறார், நீங்கள் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவில் நிரப்பப்பட வேண்டும். அடுத்தபடியை பார்க்கும் பொழுது 10 வசனத்திலே தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைய வேண்டும். நல்ல கவனிக்கணும், அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவில் நிரப்பப்பட வேண்டும். தேவனை அறிகிற அறிவில் நிரப்பப்பட வேண்டும். ரெண்டு காரியத்தை சொல்றார். இன்றைக்கு இந்த காலை நேரத்திலே தேவ சித்தத்தை எப்படி ஒரு தேவ பிள்ளை தன் வாழ்க்கையிலே அறிந்து கொள்வது, அனுபவமாக்குவது, அதை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல போறேன். தேவ சித்தத்தை எப்படி அறிவது, எப்படி அதை அனுபவமாக்குவது, ரொம்ப முக்கியமான விஷயம். இது இல்லைன்னா நம்ம லைஃப் பரலோகத்துக்கு போக முடியாது. அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் இது. இங்கே தேவ சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவு நமக்கு ஏற்பட வேண்டும். அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவு நமக்கு வர வேண்டும் என்றால் அவரை நாம் அறிந்திருக்க வேண்டும். புரிதல், அவருடைய சித்தத்தை அறியணும்னா அவரை நம்ம அறியணும். இப்ப ஒரு நபரை நம்ம நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறோம், நமக்கு ரொம்ப க்ளோஸான ஆள் அப்படின்னா அவங்க எப்படி சிந்திப்பாங்க, அவங்க எண்ணத்தை எதிர்பார்ப்பாங்க, அவங்க என்ன பேசுவாங்க, அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க, அவங்கள பார்த்த உடனே நம்ம ஸ்டடி பண்ணிடுவோம். அவங்க முகத்தை பார்க்கும் பொழுது அவங்களும் ஒருத்தரும் நெருங்கி பழகிட்டு இருக்கிறேன்னா, அவங்க முகத்தை பார்க்கும் பொழுது அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்களா, அவங்க இன்னைக்கு ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கிறாங்களா, ஃபேஸ பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். அவங்களுடைய சித்தத்தை நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். இதே போலதான் கர்த்தரை நீங்கள் அவரை அறிந்திருந்தால் அவர் சித்தத்தை அறிந்து கொள்ள முடியும். கர்த்தரை அறியணும். ஒருவன் தேவ சித்தத்தை அறியணும்னா அந்த சித்தம் வைத்திருக்கிற தேவனை அறிய வேண்டும். அவரை பர்சனலா அறியணும். மனுஷரை ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து கொள்ளுகிறோம், ஆனால் இது முக்கியமில்லை. நம்ம ஆண்டவரை நல்லா புரிஞ்சுக்கணும். பர்சனலா அவரை புரிஞ்சிருக்கணும். பர்சனலா அவருடைய ஃபீலிங்ஸ் நமக்கு தெரியணும். அவருடைய நினைவுகள், அவருடைய எண்ணங்கள், அவருடைய பாரங்கள், அவருடைய உணர்வுகள் எல்லாமே நமக்கு புரிஞ்சிருக்கணும். அது அவரை புரிஞ்சிருந்தாதான் அவைகளை புரிந்து கொள்ள முடியும். இது எப்படி சாத்தியம் இல்லையா? முதல் கட்டமாக இது எப்படி சாத்தியம்? ஒரு மனுஷன் எப்படி தேவனை அறிய முடியும்? தேவனை அறிந்தால்தான் அவன் தேவ சித்தத்தை அறிய முடியும். வாசிக்கலாம் எபேசியர் எழுதுகிற நிருபத்தில் முதல் அதிகாரம் 15, 16, 17 மூன்று வசனங்களை வாசிக்கலாம்.
ஆனபடியினாலே கர்த்தராகிய இயேசுவின் மேலுள்ள,
இதுவும் ஒரு ஜெபம்தான், கர்த்தராகிய இயேசுவின் மேலுள்ள
உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உள்ள
உங்கள் அன்பையும் குறித்து
நான் கேள்விப்பட்டு இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர்
தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும்
தெளிவையும்
அளிக்கிற ஆவியை
உங்களுக்கு தந்தருள வேண்டும்.
தான் முதல் குறிப்பு. இந்த ஜெபத்தை எடுத்தோம்னா அது பெரிய சப்ஜெக்ட். அது அதுல 1.5 மணி நேரத்துக்கு மேல பேசினாதான் இந்த ஜபத்தை ஓரளவுக்கு பேச முடியும். ஆனால் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு எடுக்கிறேன். நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று சொல்லி ஜபிக்கிறார். பாருங்க, ஒவ்வொரு நிருபத்திலையும் பவுலுடைய ஃபோக்கஸ் எப்படி இருக்கு பாருங்க. கொலோசையிற்கு எழுத நிருபத்தில் வரும்பொழுது நீங்கள் தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவில் நிரப்பப்படணும், தேவனை அறிகிற அறிவில் நிரப்பப்படணும் நான் ஜெபிச்சேன். இங்கே அதுக்கு இந்த இடத்துல எபேசியருக்கு எழுதும் பொழுது அதை இன்னும் கொஞ்சம் வெளியரங்கமா எழுதுகிறார். கொஞ்சம் புரியற இன்னும் கொஞ்சம் விளக்கமா எழுதுகிறார். பிதாவாகிய தேவன், இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவரை நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு அவர் உங்களுக்கு ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேங்கிறார். அப்படியானால் ஒரு தேவ பிள்ளை, தன்னை படைத்த தேவன், தன்னை தெரிந்து கொண்ட ஆண்டவர், அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் தன்னுடைய சுய ஞானத்தினாலேயோ புத்தியினாலேயோ அறிவினாலேயோ வேறு எதை வைத்தும் அவரை அறிந்து கொள்ள முடியாது. அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவரிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை ஒருவன் பெற்றிருந்தால்தான் தன்னை படைத்த தேவனை அவனால் அறிந்து கொள்ள முடியும். தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை அவர் உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். அப்ப இந்த விஷயம் உலக அறிவுக்கு அப்பாற்பட்டது. அதான் நான் கடந்த மாதங்களில் எடுத்த 7ஆம் அறிவுன்னு. 6 அறிவுள்ள மனுஷன் தன் 6 அறிவை வைத்துக் கொண்டு தேவனை அறிய முடியாது. இதுக்குதான் 7ஆம் அறிவு அவசியம். அதுதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற தெய்வீக அறிவு. தெய்வீக அறிவு பரலோகத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஆவியானவருடைய அறிவு. அந்த ஏழாவது அறிவு ஒரு மனுஷனுக்குள் வரும் பொழுதுதான் அதை வைத்து அவன் தேவனாகிய கர்த்தரை அறிந்து கொள்ள முடியும். ஆறு அறிவுள்ள மனுஷன் ஒருபோதும் தேவனாகிய கர்த்தரை அறிய முடியாது. அபிஷேகம் நமக்கு அவசியம். இன்றைக்கும் சொல்லுகிறேன், கர்த்தரை நாம் அறிய வேண்டும் என்றால் அபிஷேகம் நமக்கு அவசியம். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் என்பது ஆப்ஷன் கிடையாது. ஏதோ வேணா பெற்றுக்கொள்ளலாம், இல்லைனா இல்லை, அப்படி அல்ல. ஏதோ குறிப்பிட்ட பெந்தகோஸ்த சபை அதுக்கு கிடையாது. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் தங்கள் ரட்சிப்பை காத்துக் கொள்ள வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் கண்டிப்பாய் அவசியம். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை உங்களை ரட்சித்த ஆண்டவரை அறிய வேண்டும் என்றால் அவருடைய அபிஷேகம் நமக்கு அவசியம். ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை ஆவியானுடைய நடத்துதலை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நடத்துகிற ஆவியானவரை நீங்கள் பெற்றிருக்க வேண்டியது அவசியம். இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிறவர். யோவான் எழுதிய சுவிசேஷம் 16:13 வாசிக்கலாம். யோவான் 16:13 வாசிப்போம்.
சத்திய ஆவியாகி அவர் வரும்போது,
சத்திய ஆவியாகி அவர் வரும் பொழுது
சகல சத்தியத்திற்குள்ளும்,
சகல சத்தியத்திற்குள்ளும்
உங்களை நடத்துவார்,
உங்களை நடத்துவார்.
அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல்,
அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல்
தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி,
தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி
வரப்போகிற காரியங்களை,
வரப்போகிற காரியங்களை
உங்களுக்கு அறிவிப்பார்,
உங்களுக்கு அறிவிப்பார். பாருங்க, சத்திய ஆவியானவர் எதுக்காக வராரு? சும்மா நாள் அந்நிய மாஷை பேசிட்டு போகிறதற்காக அல்ல. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை புரியறதில்ல, ஏன் இந்த ஆவியானவர், ஏன் இந்த அபிஷேகம், ஏன் இந்த பரிசுத்த ஆவியானவர். இது சும்மா நாள் அந்நிய மாஷை பேசிட்டு அப்படி போறதல்ல. சத்திய ஆவியாகி அவர் வரும் பொழுது உங்களுடைய சகல சத்தியத்திற்குள்ள வழி நடத்துவார். அவர் சுயமாய் பேசறது கிடையாது, தான் பிதாவினிடத்தில் கேள்விப்பட்டவைகள் உங்களை குறித்து, பிதாவினிடத்தில் கேள்விப்பட்டவைகள் யாவையும் உங்களுக்கு சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். புரியுதா உங்களுக்கு? இந்த வசனத்துடைய விளக்கம் அதுதான். சத்திய ஆவியாகி அவர் வரும்பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். சகல சத்தியம் உங்களுடைய ஆபீஸ்ல நீங்க எப்படி நடக்கணும், உங்களுடைய ஃபேமிலி லைஃப்ல நீங்க எப்படி நடக்கணும், உங்களுடைய பர்சனல் லைஃப்ல நீங்க எப்படி நடக்கணும், சொசைட்டியில் நீங்க எப்படி பழகணும், யாருகிட்ட எப்படி பழகணும், யார்கிட்ட எவ்வளவு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், எப்படி இருக்கணும், யார்கிட்ட பழகக்கூடாது, எங்க நம்ம போகக்கூடாது, எங்க நம்ம வரக்கூடாது, ஒவ்வொரு காரியத்தையும் சகல சத்தியத்தையும் அவர் நமக்கு நடத்துவார். அவர் சுயமாய் சொல்றதில்லை, தானாக அவர் பேசுவதில்லை, தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்றாரு. எங்க கேள்விப்படுறாரு? நம்மை குறித்து பிதாவினிடத்தில் கேள்விப்படுறார். பிதாவே, உம்முடைய பிள்ளையை குறித்து நீங்க என்ன நோக்கம் வச்சிருக்கீங்க? அங்க கேள்விப்பட்டு அந்த கேள்விப்படுகிற விஷயத்தை நம்ம கிட்ட கொண்டு வர்றாரு, கம்யூனிகேட் பண்றாரு. அங்கிருந்து மெசேஜ் வாங்கிட்டு வந்து நம்ம கிட்ட கொடுக்கிறார். கேள்விப்பட்டவைகள் யாவையும் நமக்கு சொல்லி வரப்போகிற காரியங்கள், பிதா நமக்கு செய்ய நினைக்கிற காரியங்களை நமக்கு முன்னறிவிக்கிறார். என்ன ஒரு ஆவியானவர் பாருங்க. அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கும் பொழுதுதான் தேவ சித்தம் என்னது என்பது நமக்கு தெரியும், தேவ திட்டம் என்னது என்பது நமக்கு தெரியும். நம்முடைய வாழ்க்கை நம்ம டைவர்ட் ஆக மாட்டோம், திசை மாறி போக மாட்டோம். ஆண்டவர் ஒன்றை நியமித்திருக்கும் பொழுது நம்ம வேறு பாதையில் நம்ம பயணிக்க மாட்டோம். ஆவியானுடைய அபிஷேகம் நமக்கு ரொம்ப அவசியம். இந்த அபிஷேகம் இல்லைன்னா நம்ம வாழ்க்கை டிராக் மாறிடுவோம். எத்தனையோ பேர் நம்ம டைவர்ட் பண்ணிடுவாங்க, வெளியில் ஒருத்தர் வந்து டைவர்ட் பண்ண வேண்டாம், கிறிஸ்டியன் பீல்ட்லயே உங்களை டைவர்ட் பண்ணிடுவாங்க. தெரியுதா உங்களுக்கு? உங்களை சுற்றிலும் இருக்கிற பலர் உங்களுக்கு பல ஆலோசனை சொல்லி உங்களை வேற டிராக்ல எடுத்து விட்டுருவாங்க. ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கும் பொழுது, அந்த ஆவியானவரால் நீங்க நிறைந்திருக்கும் பொழுது யாரும் உங்களை டைவர்ட் பண்ண முடியாது. யாராவது தப்பான ஆலோசனைகளை உங்களுக்கு சொல்வார்கள் என்றால் ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுவார், இல்லை இது உனக்கு அல்ல, இது உனக்கு நியமிக்கப்பட்டதல்ல. அவங்க கூப்பிடுறாங்க, நாங்க பின்னாடி ஓடிடாத, இவங்க செய்ய சொல்றாங்க, இதை செஞ்சுட்டு இருக்காத, இது உனக்கு உரியதல்ல. சொல்லுவார், நில்லு, நிறுத்துவார். தாம் கேள்விப்பட்ட யாவையும் நமக்கு சொல்லி வரப்போகிற காரியங்களை நமக்கு அறிவிக்கிறவர் தான் ஆவியானவர். இன்னைக்கு உங்களுக்கு நான் உண்மையா சொல்றேன், யாரெல்லாம் இன் அபிஷேகம் பெறலையோ உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கர்த்தரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே எனக்கு அபிஷேகம் வேணும். தாகத்தோடு கேளு. இதுல அபிஷேகம் பெற வாஞ்சியா இருக்குதா, என்கிட்ட வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. ஒரு நாள் அபிஷேக கூட்டத்தை நான் உங்களுக்காக ஸ்பெஷலா வைக்கிறேன். சொல்லுங்க, ஒரு டைம், ஒரு ஈவினிங் சர்வீஸ் வச்சு அபிஷேக கூட்டம் வைக்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் நிரப்புவார். வல்லமையாய் நிரப்புவார். உங்கள் காரியங்கள் மாறும், நீங்க வேதத்தை வாசிக்கிறது மாறும், ஜெபிக்கிறது மாறும், உங்களுடைய சிந்தனை மாறும், உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற பாதைகள் மாறும். ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு கான்பிடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இது அபிஷேகம் இல்லைன்னா நம்ம திசை மாறி போய்விடுவோம். இது ஆவியானவர் தான் நம்மை சகல சத்தியத்திலும் நடத்துகிறவர். தாம் கேள்விப்படுகிற யாவையும் சொல்லி தன்னை அனுப்பினதான தேவனை அறிகிற அறிவை நமக்கு கொடுக்கிறார். அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவை நமக்கு தருகிறார். அதனாலதான் தேவனை அறிவதற்கு ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை அவர் உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று சொல்லி பவுல் சபைக்காக ஜெபிக்கிறார். அவ்வளவு அவசியம். அபிஷேகம் பெறணும். ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் கண்டிப்பா அபிஷேகம் பெறணும். ஆவியின் நிறைஞ்சு வாழணும். அப்பதான் உங்களுடைய வாழ்க்கை நீங்க சர்வைவ் ஆக முடியும். இல்லைன்னா நீங்க டிராக் மாறிடுவீங்க. தெய்வ சித்தத்தை விட்டு வெளியில போயிடுவீங்க. கண்டிப்பா அந்த தேவ சித்தத்தை விட்டு வெளியில போனோம்னா அது நம்மை நரகத்துக்கு நேராய் கொண்டு போய் நிற்க வைத்துவிடும். சாக்கிரதையோடு இருக்கணும். இன்னொரு ஒரு காரியத்தை நான் சொல்றேன். நம்ம நடக்க வேண்டிய வழியும் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்வதற்கான வழியும் ஆவியானவர் தான் செய்யறார். பாருங்க தேவ சித்தத்தை எப்படி காண்பிக்கிறார். 1 கொரிந்தியர் 2:9-10 வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 2:9-10
எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை
கண் காணவும் இல்லை
காது கேட்கவும் இல்லை
அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை
நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார்.
அந்த ஆவியானவர்
எல்லாவற்றையும்
தேவனுடைய ஆழங்களையும்
ஆராய்ந்திருக்கிறார்.
எவ்வளவு தெளிவா சொல்றார் பாருங்க. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகளை மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நீங்க கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிற ஒரு நபராய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு கர்த்தர் ஒன்னு ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். உண்மையாய் நீங்கள் அவரிடத்தில் அன்பு கூறுகிற ஒரு நபராக இருந்தால் உங்களுக்கு கர்த்தர் சிலர் வந்து பிரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறார். அதை உங்க கண்களால் நீங்க பார்க்கவே முடியாது, காதுகளால் நீங்க கேட்கவும் முடியாது, உங்க மனசுல அது ஸ்ட்ரைக் ஆக கூட ஆகாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவ்வளவு மேன்மையான விஷயம். கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு கர்த்தர் பிரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற விஷயம் அவ்வளவு ஸ்பெஷலானது. அது நம்ம கண்களால் நம்ம பார்த்து கொண்டு இருக்க மாட்டோம், காதுகளால் அப்படியெல்லாம் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம், நம்முடைய மைண்ட்ல அப்படி தோன்றியிருக்க கூட இருக்காது. அவ்வளவு விசேஷமான காரியத்தை தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். ஆனால் இந்த அபிஷேகத்தை பெறாமல் இருக்கிறவருக்கு ஒண்ணுமே தெரியாது. அவனுக்காக ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற எதுவுமே அவனுக்கு தெரியாது. பிளைண்டா இருப்பான். தனக்கு தேவன் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறது என்னன்னு தெரியாததுனால அவன் என்ன நினைப்பான்? ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டார் போல இருக்கு, ஆண்டவர் எனக்கு ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறாரு, ஆண்டவர் ஒண்ணுமே நடத்த மாட்டேங்கிறாரு, ஆண்டவர் எனக்கு என்னத்தை செஞ்சாரு, எனக்கு ஒண்ணுமே செய்யற மாதிரி தெரியலையே, எதுவுமே எனக்கு ஸ்பெஷலா நடந்த மாதிரி தெரியலையே. அவன் உண்மையாய் அன்பு கூர்ந்துட்டு இருப்பான், அவனுக்கு கர்த்தரெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. ஆனா அவனுக்கு கண்ணுக்கு அது மறைக்கப்பட்டிருக்கிறதுனாலே, அவனுடைய அறிவுக்கு அது அப்பாற்பட்டதா இருக்கிறதுனாலே அவன் தடுமாறிட்டு இருப்பான். என்ன எனக்கு ஒண்ணு ஆண்டவர் செய்யலையே, ஒண்ணுமே நடக்கலையே, நினைச்சதெல்லாம் ஒண்ணுமே நடக்கிற மாதிரி இல்லையே, ஏன் என் ஆண்டவர் அவரை பின்பற்றி ஒரு பிரயோஜனம் இருக்கிற மாதிரி தெரியலையே. இப்படி அவன் சோர்ந்து போய் அவன் கர்த்தரை விட்டு விலகி போகிறதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அந்த அன்பு கூறுகிறவன் அபிஷேகத்திற்குள் வரும் பொழுது என்ன நடக்கிறது? நமக்கோ 10 தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். அபிஷேகம் நமக்குள் இருக்கப்படும் ஆவியானவர் அதை வெளிப்படுத்துவார். மகனே, நீ கர்த்தர் அன்பு கூறல, உனக்கு இதெல்லாம் தேவன் வச்சிருக்கிறார். உன்னை குறித்து தேவ திட்டம் இது இருக்குது, நீ அதுக்கு ரெடியாக. உன்னை குறித்து கர்த்தர் அதை செய்யணும் நினைக்கிறார், உன்னை கொண்டு செய்யணும் நினைக்கிறார், அதுக்கு ரெடியாக. உன்னை குறித்து கர்த்தருடைய நோக்கம் இப்படி இருக்குது, அதுக்கு ரெடி பண்ணிக்கோ, அதற்காக நேரத்தை செலவிடு, அதற்கான காரியத்தில் உன்னை ஈடுபடுத்திக்கொள். காட்டுவார், நீங்க ஸ்டெப் எடுத்து வைப்பீங்க, கண்டிப்பா அதை நீங்க அட்டைன் பண்ணிடுவீங்க, அந்த எல்லைக்கு நீங்க ரீச் பண்ணிட்டே இருப்பீங்க. இந்த காரியம் அபிஷேகத்தினால் மாத்திரம்தான் சாத்தியமே தவிர வேற எந்த விதத்திலும் சாத்தியம் இல்லை. அதனாலதான் சொல்றது பரிசுத்த ஆவியானவர் தான் தேவனை அறிகிற அறிவை கொடுக்கிறார். அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவை நமக்கு கொடுத்து தேவ சித்தத்திற்குள் நம்மை அடியெடுத்து வைத்து நம்மை நடக்க செய்கிறார். முதல் காரியம், அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், ஆவியிலே நிறைந்து வாழுங்கள். தேவ சித்தத்திலே நடப்பதற்கு அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இரண்டாவது, ஒரு தேவ பிள்ளை அபிஷேகம் தேவ சித்தத்திற்குள் போகிறதற்கு இரண்டாவது காரியம், 1 தெசலோனிக்கேயர் 4:3 வாசிக்கலாம்.
நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே,
நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே
தேவனுடைய சித்தமாயிருக்கிறது.
தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அதே 1 தெசலோனிக்கேயர் 5:18 வாசிக்கலாம்.
எல்லாவற்றிலேயும்
ஸ்தோத்திரம் செய்யுங்கள்.
அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து
தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. நிறைய சொல்லலாம். 1 தீமோத்தேயு 2:4 பார்க்கும் பொழுது, எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமாயிருக்கிறார். தேவ சித்தம் அப்படின்னு வேதத்தில் நிறைய இருக்குது. இதெல்லாம் தேவ சித்தம். பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பது தேவ சித்தம். எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்வது தேவ சித்தம். எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படுவது தேவ சித்தம். இப்படி தேவ சித்தங்கள் நிறைய இருக்குது. ஆனால் தேவ சித்தம் என்று வெளிப்படையாக எழுதப்பட்ட வசனங்கள் கொஞ்சம் இருக்குது. ஆனால் ஒரே வார்த்தையில் சொல்ல போனால் முழு வேதாகமுமே தேவ சித்தம் தான். புரியுதுங்களா? சில வசனங்களிலே தேவ சித்தம் என்று குறிப்பிடப்படுகிறது. அது வெளியிறக்கம். ஆனால் அது மட்டும்தான் தேவ சித்தம் நினைச்சிருக்க கூடாது. வேதம் முழுவதுமே தேவ சித்தம். இப்ப நம்ம வாசிச்ச 3 காரியங்களும் செய்ய வேண்டிய தேவ சித்தம். புரியுதுங்களா? செய்ய வேண்டிய தேவ சித்தம் என்ன? எல்லாத்திலையும் ஸ்தோத்திரம் பண்ணணும், அது தேவ சித்தம். எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாருக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கணும், இது தேவ சித்தம். பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும், அதற்காக நீ முயற்சி செய்யணும், இது தேவ சித்தம். இது செய்ய வேண்டிய தேவ சித்தம். செய்ய வேண்டாத தேவ சித்தம் கூட இருக்குது இல்லையா? ஒரு தப்பான காரியத்தை செய்யாமல் இருப்பது என்னது? அதுவும் தேவ சித்தம். அப்படிதானே? தப்பான காரியத்தை செய்யாமல் இருப்பதும் தேவ சித்தம், சரியான காரியத்தை செய்வதும் தேவ சித்தம். தேவ சித்தம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அதை 2 பிரிச்சிடலாம். செய்ய வேண்டியதை செய்வதும் தேவ சித்தம், செய்யக்கூடாததை செய்யாமல் இருப்பதும் தேவ சித்தம். அப்ப ஹோல் பைபிளை நீங்க திரும்பி பார்த்தீங்களானால் செய்ய வேண்டிய காரியங்களையும் ஆண்டவர் நமக்கு வலியுறுத்துகிறார், செய்யக்கூடாத காரியங்களையும் ஆண்டவர் நமக்கு எச்சரிக்கிறார். ரெண்டையுமே நம்ம பார்த்து போனோம். தேவ சித்தம். அப்ப அபிஷேகத்தில் நிறைந்து நேரடியாய் தேவ சித்தத்தை, தேவ திட்டத்தை, நம்மை குறித்த தேவ காரியங்களை நாம் அறிந்து கொள்வது அது மேலான விஷயம். ஆனால் அடிப்படை விஷயத்தில் வேதம் முழுவதுமே தேவ சித்தம். வேதத்தை நீங்கள் வாசிக்க ஒவ்வொரு நாளிலும் உங்கள் வாழ்க்கையை குறித்த தேவ சித்தம் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. வேத புத்தகம் யாருக்கோ எழுதப்பட்டதல்ல, உங்கள் கையில் இருக்கிற வேத புத்தகம் உங்களுக்காக எழுதப்பட்டது. புரியுதா? உங்கள் கையில் இருக்கிற வேத புத்தகம் உங்களுக்காக எழுதப்பட்டது. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். யாருக்கு எழுதப்பட்டது? உங்க கையில் பைபிள் வச்சுட்டு படிக்கிறீங்களே, அது உங்களுக்கு தான் எழுதப்பட்டது. சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். யாருக்கு எழுதப்பட்டது? யாரோ ஒரு கோபக்காரனு கிடையாது. உங்க கையில் வச்சுட்டு பைபிள் வச்சுட்டு நீங்க படிக்கிறீங்க, உங்களுக்காக எழுதப்பட்டது. வேதம் முழுவதும் தேவ சித்தத்தினால் நிறைந்திருக்கிறது. ஒவ்வொரு வசனமும் தேவ சித்தம், ஒவ்வொரு காரியங்களும் தேவ சித்தம். தேவ சித்தத்தை நீங்கள் இரண்டாவது நீங்கள் பார்த்து அறிந்து கொள்வதற்கு உங்கள் கையிலே கர்த்தர் வேத புத்தகத்தை கொடுத்து விட்டார். அதுக்கு பிறகு எனக்கு தேவ சித்தம் என்னன்னு தெரியல ஆண்டவரே, நம்ம அவர்கிட்ட போய் க்வெஸ்சன் பண்ண முடியாது. கடைசி நாளில கர்த்தர் கேட்பார், என் சித்தத்தின்படி செஞ்சியா ஆண்டவரே, இப்படி சித்தன் எனக்கு என்னென்ன யாருமே சொல்லி தரல ஆண்டவரே, உன் கையில பைபிள் இருந்துச்சா, அவ்வளவுதான், அதுக்கு மேல பேச்சே கிடையாது. உன் கையில பைபிள் இருந்துச்சுல்ல, அதுல நான் எழுதி கொடுத்துட்டேன், எழுதியே பிரிண்டட் மேட்டர் உன் கையில கொடுத்தாச்சு, அதுக்கு மேல எனக்கு தேவ சித்தன் எனக்கு தெரியாம நான் தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே, ஒன்னும் பண்ண முடியாது, எழுதி கொடுத்துட்டேங்கிற. அப்ப எழுதி கொடுத்து விட்டேன், இனி அதை பார்த்து நீ நட, சாந்த கொள்ளப்பனா இரு, எழுதி கொடுத்துட்டேன், நீ சாந்தமா தான் இருந்தாகணும், இருதயத்தில் சுத்தமா இருந்தா பாக்கியவான், எழுதி கொடுத்துட்டேன், நீ அப்படிதான் இருந்தாகணும், எழுதி கொடுத்தாச்சு, நீ அப்படி இருன்ற. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் தேவ சித்தத்தை எழுதி கொடுத்து விட்டார். இது யாருக்கோ அல்ல, எனக்கென்று எழுதப்பட்டது. என் கையில் இருக்கிற வேதாகமம் எனக்கென்று எழுதி என் ஆண்டவர் எனக்கு கொடுத்தது. இது எனக்காக என் கையிலே என் ஆண்டவர் கொடுத்திருக்கிற புத்தகம். இதை நான் பார்த்து என்னை சரிப்படுத்திக் கொள்ளணும். அப்ப தேவ சித்தம் ஹோல் பைபிள் இருக்குது. வேதத்தை நல்லா வாசிங்க, நிறைய வாசிங்க, வாசிக்கிறதுல தேவ சித்தம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அது உங்களுக்காக எழுதப்பட்டது என்பதில் எந்த சந்தேகம் உங்களுக்கு வரக்கூடாது. அதில் ஸ்ட்ராங் அந்த நம்பிக்கை வைத்து அதில் நீங்கள் கடந்து போக வேண்டும். இயேசு கிறிஸ்துவோட லைஃப்ல பாத்தீங்கன்னா எல்லாமே அப்படிதான். நம்ம நினைக்கிற நம்ம வாழ்க்கை நம்ம தேவ சித்தம் எப்படி நினைக்கிறது தெரியுமா? பல நேரத்தில் நமக்கு பிடிச்சிருக்குதுன்னு வச்சுங்களேன், ஓ இது தேவ சித்தம், நமக்கு அந்த காரியம் பிடிக்கலன்னா எனக்கு இதுல சமாதானம் இல்லை அப்படின்ற. பைபிள்ல சொல்லியிருக்கும், ஆனா நமக்கு அது பிடிக்காது, உடனே எனக்கு இதுல சமாதானம் இல்லை, தேவ சித்தம் இல்லை அப்படின்னு. தேவ சித்தம் என்பது கொடுத்துட்டாரு, இதுல நமக்கு பிடிக்குதா பிடிக்கலையான்றது பேச்சே கிடையாது. சில தேவ சித்தம் நமக்கு பிடிக்கும், சில தேவ சித்தம் நமக்கு பிடிக்காது. எனக்கு பிடிக்கலன்றதுக்காக அது தேவ சித்தம் இல்லாம ஆயிடாது. எனக்கு பிடித்திருந்தாலும் அதுதான் தேவ சித்தம், அது எனக்கு பிடிக்கலனாலும் அதுதான் தேவ சித்தம். அதுல நம்ம தெளிவா இருக்கணும். இயேசு கிறிஸ்துவோட லைஃப்ல உங்களுக்கு ஒரு காரியம் காட்டுற பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26:24 வாசிங்க. அவர் எப்படி ஒரு அர்ப்பணிப்பு வருகிறது பாருங்க. 26:24
மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே
போகிறார் ஆகிலும்
எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ
அந்த மனுஷனுக்கு ஐயோ. இங்க பாருங்க, மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார், ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறார் அந்த மனுஷனுக்கு ஐயோன்றார். இங்க என்ன சொல்ல வர்றாரு, சிலுவையில் மரிக்கிறதற்காக சிலுவையின் பாதைக்குள்ள போறாரு. இப்போ அவரை பிடிக்கிறாங்க. இதுவரைக்கும் அவர் அற்புதம் செஞ்சார், அதிசயம் செஞ்சார், பிசாசுகளை துரத்தினார், வியாதிகளை சுகமாக்கிறார், பெருங்கூட்ட ஜனத்திற்கு பிரசங்கித்தார், பெரிய ஆளா இருந்தார், எல்லாரும் ஆச்சரியப்படுற மனுஷனா இருந்தார், அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான தீர்க்கதரிசியை போல நின்றார். ஆனா இப்பொழுது அவர் பிடிக்கப்பட்டு கொடிய பாடுகளை நோக்கி கடந்து போறார். கொடுமையான ஒரு டார்ச்சரான ஒரு சூழ்நிலைகளுக்கு நேராக இழுத்து கொண்டு போகப்படுகிற ஒரு சூழ்நிலை, தன் ஜீவனை கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை. ஆனா அப்ப சொல்ற ஸ்டேட்மெண்ட் பாருங்க, மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார்னு சொல்லிட்டு போறார். யூதாசனை காட்டி கொடுத்ததுனால நான் மாட்டிக்கிட்டே நினைக்காதீங்க, அவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட் அதுதான். யூதாஸ் என்னமோ என 30 வெள்ளிக்காசம் வாங்கிட்டு என்னை காட்டி கொடுத்தாம காட்டி கொடுத்ததுனால காரியம் நடந்துருச்சு நினைக்காதீங்க. இந்த பிரதான ஆசாரிகளும் வேத பாரகரும் பரிசெயர்களும் செஞ்ச சூழ்ச்சியினால நான் மாட்டிட்டு நான் கைதி மாதிரி போயிட்டு நினைக்காதீங்க, அதெல்லாம் கிடையாது, அப்படியெல்லாம் கிடையாது. சந்தர்ப்ப சூழ்நிலை என்னை நடத்துவதில்லை, என்னை சுற்றிலும் இருக்கிற மனுஷருடைய சூழ்ச்சியை நான் அகப்பட்டுக் கொண்டு நடக்கிறது கிடையாது. என்னை குறித்து எழுதியிருக்கிறபடியே நான் போறேன். மனுஷகுமாரனாகி என்னை குறித்து தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே அவர் போகிறார். அப்ப இருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கை ஏதோ மனுஷரால் நடத்தப்பட்டு இழுப்புண்டு போகக்கூடாது. நம்முடைய இருதயம் சொல்லுகிறபடி இழுப்புண்டு நம்முடைய வாழ்க்கை போயிட்டு இருக்க கூடாது. என்னை குறித்து என் கையில் இருக்கிற வேதாகம் என்ன எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதன்படியே என் வாழ்க்கை போக வேண்டும். மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். நானும் ஒரு மனுஷகுமாரன் தான், இந்த உலகத்தில் நம்ம எல்லாரும் மனுஷர்கள் தான், நாமும் மனுஷகுமாரர்கள் தான். மனுஷகுமாரனாகிய நான் என்னை குறித்து இந்த புத்தகத்தில் எழுதி என்ன எழுதி வைக்கப்பட்டிருக்கிறதோ அதன்படியே நானும் போக வேண்டும். புரியுதா உங்களுக்கு? அந்த வார்த்தை நமக்கு 100% போறது. நானும் மனுஷகுமார், நம்ம எல்லாம் மனுஷகுமாரர்கள் தான் இல்லையா, மனுஷர்கள் தான். அப்போ மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். அந்த மனுஷகுமாரன் மட்டுமல்ல, இந்த மனுஷகுமாரனும் தன்னை குறித்து இந்த வேத புத்தகத்தில் என்ன எழுதி கொடுத்திருக்கிறாரோ அதன்படியே தான் போக வேண்டும். வேற மாதிரி போகக்கூடாது. உங்கள் கையில் இருக்கிற வேத புத்தகத்தில் என்ன எழுதியிருக்கிறதோ அப்படித்தான் நீங்கள் போக வேண்டும். வேறு பாதையில் நீங்கள் போகக்கூடாது, வேறு பாதையில் நீங்கள் போகக்கூடாது. உங்களை குறித்து எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறபடி நீங்கள் போக வேண்டும், வேறு பாதையில் நீங்கள் போகக்கூடாது. தெய்வ பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஒவ்வொரு நாளிலும் நம்மை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை வாசிங்க, கருத்தா வாசிங்க, தியானிங்க, அதன்படி உங்களை அர்ப்பணித்து அதில் கடந்து போங்கள். மூன்றாவது, எப்படி தேவ சித்தம் நடக்கிறது, நம்ம வாழ்க்கையிலே தேவ சித்தத்தை எப்படி புரிந்து நாம் நடப்பது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24:10 வாசிக்கலாம். ஆதியாகமம் 24:14 வாசிப்போம்.
பின்பு அந்த ஊழியக்காரன் தன் எஜமானுடைய ஒட்டகங்களில் பத்து ஒட்டகங்களை தன்னுடனே கொண்டு போனான் தன் எஜமானுடைய சகலவித உச்சிதமான பொருட்களும் அவன் கையில் இருந்தன. அவன் எழுந்து புறப்பட்டு போய் மெசபத்தோமியாவிலே நாகோருடைய ஊரில் சேர்ந்து ஊருக்கு புறம்பே ஒரு தண்ணீர் துறவண்டையிலே தண்ணீர் மொல்ல ஸ்திரீகள் புறப்படுகிற சாயங்கால வேளையிலே ஒட்டகங்களை மடக்கி தனக்குள்ளே சொல்லிக் கொண்டது என்னவென்றால் என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே
இன்றைக்கு
நீர் எனக்கு காரியத்தை சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டையிலே நிற்கிறேன். இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் மொல்ல புறப்பட்டு வருவார்களே. நான் குடிக்க
உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று
நான் சொல்லும்போது
குடி என்றும்
உன் ஒட்டகங்களும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்று சொல்லும் பெண் எவளோ
அவளே
நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்தவளாயிருக்கவும் என் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்தீர் என்று நான் அதினாலே அறியவும் செய்தருளும் என்றான்.
இங்கே பார்க்கும் பொழுது ஆபிரகாம் தன்னுடைய ஒரே மகனாகிய ஈசாக்குக்கு பெண் தேடுகிற ஒரு மிகப்பெரிய பொறுப்பை அவனுடைய வேலைக்காரர்களில் மிகவும் பிரசித்தி பெற்ற தேவ பக்தி உள்ளவனான எலியாசர் என்பவருடைய கரத்திலே இந்த பொறுப்பை கொடுக்கிறான். அதுவும் வேறொரு ஊரிலே போய் அவனுக்கு பெண் கண்டுபிடிக்கும்படியாக ஒரு மிகப்பெரிய பொறுப்பை கொடுக்கிறான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த ஊர் அவனுக்கு புதுசு, அங்கிருக்கிற ஜனங்கள் அவனுக்கு புதுசு, எல்லாமே புதியது. அங்க போய் விசாரிப்பது என்பதும் அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லை. அந்த ஊர்ல அவனுக்கு யாருமே தெரியாது. தெரிஞ்சவங்க இருந்தா விசாரிக்கலாம், தெரியாதவங்க இருக்கிற இடத்துல போய் எப்படி ஒரு பெண்ணை போய் விசாரிக்க முடியும்? அது கூடாத காரியம். ஆகையினாலே அவனுக்கு ஒன்று தெரியும், இந்த ஊரில் இருக்கிற ஜனங்களுக்கு இந்த பெண்களை தெரியுதோ இல்லையோ, என்னை படைத்த ஆண்டவருக்கு இங்க இருக்கிற எல்லா பெண்களை பத்தியும் தெரியும். அவருக்கு ஈசாக்க பத்தியும் தெரியும். இங்க இருக்கிற அத்தனை பெண்களை பத்தியும் தெரியும். ஈசாக்குக்கு யார் ஏற்ற துணை என்பதும் அவருக்கு தெரியும். இதுல அவனுக்கு ரொம்ப தெளிவா இருந்தான். நேர போனான், அங்க இருந்த துறவண்டையில போய் நின்றான். இங்கே சாயங்காலத்தில் பெண்கள் தண்ணீர் மொள்ள வருவார்கள். அங்கே போய் நின்று தன் இருதயத்துக்குள்ளதான் சத்தமா கூட ஜெபிக்கல, தனக்குள்ளேயே சொல்லிட்டான். தனக்குள்ளேயே ஜெபிக்கல, என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தாவே அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து கர்த்தரை நோக்கி மனசுக்குள்ளேயே ஒரு ஜபம். இந்த இடத்திலே தண்ணீர் மொள்ள வருகிற பெண்களை பார்த்து எனக்கு குடிக்க தண்ணீர் தாய் என்று கேட்பேன், அப்பொழுது உனக்கும் வார்ப்பேன், உன் ஒட்டங்களுக்கும் வார்ப்பேன் என்று சொல்லுகிற பெண் எவளோ அவளே என் எஜமானுக்கு நியமிக்கப்பட்டவள் என்பதை நான் அறிந்து கொள்ளும்படி செய்யும் ஒரு சின்ன ஒரு ஜபம் செய்துவிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். விசுவாசத்தோடு ஜெபித்து விட்டு விசுவாசத்தோடு காத்திருக்கிறான். புரியுதுங்களா? விசுவாசத்தோடு ஜெபித்து விட்டு விசுவாசத்தோடு காத்திருக்கிறான். தேவ நடத்துதல் வெளிப்படும்படியாக விசுவாசத்தோடு ஜெபித்து விசுவாசத்தோடு காத்திருக்கிறான். அவன் ஜெபித்து முடிக்கும் போது 15 வசனம் அடுத்த வசனத்தை வாசிக்கலாம்.
அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காளுடைய குமாரனாயிருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரெபேக்காள் குடத்தை தோல் மேல் வைத்துக் கொண்டு புறப்பட்டு வந்தாள். அந்த பெண் மகா ரூபவதியும் புருஷனை அறியாத கன்னிகையுமாய் இருந்தாள். அவள் துறவில் இறங்கி தன் குடத்தை நிரப்பிக் கொண்டு ஏறி வந்தாள். அப்பொழுது அந்த ஊழியக்காரன்
அவளுக்கு
எதிர்கொண்டோடி, உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும் என்றான். அதற்கு அவள் குடியும் என் ஆண்டவனே
என்று
சீக்கிரமாய் குடத்தை இறக்கி தன் கையில் இறக்கிக் கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தாள்.
கொடுத்த பின்
உம்முடைய ஒட்டகங்களும்
குடித்து தீரு மட்டும்
அவைகளுக்கும் முண்டு வார்ப்பேன் என்று சொல்லி சீக்கிரமாய் தன் குடத்து தண்ணீரை தொட்டியிலே ஊற்றிவிட்டு இன்னும் கொண்டு வர துறவண்டையிலே ஓடி அவனுடைய ஒட்டகங்களுக்கெல்லாம் மொண்டு வார்த்தாள்.
அவன் என்ன ஜெபிச்சானோ அப்படியே நடந்தது. இதுதான் கர்த்தர் பேரில் வைக்கிற விசுவாசம் உள்ள ஒரு ஜெபம். அதில் காணப்படுகிற தேவன் நடத்துதல். மூன்றாவது, உங்க வாழ்க்கையிலே தேவன் எப்படி நடத்துவார், தேவ சித்தத்தில் எப்படி நடக்க முடியும் என்றால், உங்களை படைத்த ஆண்டவர் மேல் உங்களுக்கு அசைக்க முடியாத விசுவாசம் இருக்கணும். தேவன் உங்களை நடத்த வேண்டும் என்றால் அவர் பேரில் உங்களுக்கு சரியான விசுவாசம் இருக்கணும். விசுவாசம் இல்லாதவர்களை தேவன் நடத்த முடியாது, நல்லா தெரிஞ்சுக்கணும். கர்த்தர் பேரிலே ஒரு அசைக்க முடியாத விசுவாசம் இல்லாதவர்களை தேவன் நடத்த முடியாது. செஞ்சா பார்க்கலாம், செய்யாம போன விட்டலாம், அதெல்லாம் அவங்களெல்லாம் கர்த்தர் நடத்த முடியாது. நான் ஒரு காரியத்தை ஆண்டவரிடத்தில் கேட்கிறேன், கண்டிப்பா என் ஆண்டவர் அதற்கு பதில் கொடுப்பார். நான் என்ன சொல்லி ஜெபிக்கிறேன், என் ஆண்டவர் அதற்கு எனக்கு தெளிவான அடையாளத்தை எனக்கு காண்பிப்பார். என் வாழ்க்கையில கர்த்தர் என்னை நடத்த விரும்புகிறவர், என்னை நடத்துவார், என் ஜெபத்தை கேட்பார், கண்டிப்பா என்னை நடத்துவார், எனக்கு காரியத்தை காண்பிப்பார், அடையாளத்தை காண்பிப்பார், என்னை சரியான பாதையை நடத்துவார், நான் திசை மாறி போகிறதற்கு அவர் என்னை ஒருபோதும் விடமாட்டார். இதுல தெளிவான ஒரு விசுவாசம் நமக்கு ஆண்டவர் பேரில் இருக்க வேண்டும். தெளிவான ஒரு விசுவாசம், விசுவாசத்தோடு ஜெபிங்க, சரியான விசுவாசத்தோடு ஜெபிங்க. இதெல்லாம் நடக்கிற காரியமா? யோசிச்சு பாருங்க, எலியாசர் ஜெபிச்ச ஜெபம் சாதாரண ஒரு ஜெபம் கிடையாது. நான் தண்ணீர் கேட்கும் பொழுது எனக்கு தண்ணீர் கொடுக்கிற பெண் எவ்வளோன்னு முடிச்சிருந்தான்னா அது ஒரு ஈஸியான ஜெபம். உமக்கும் வார்ப்பேன், உன் ஒட்டங்களுக்கும் வார்ப்பேன் என்று சொல்லுகிற பெண் தான் எங்க கொண்டு போய் அவன் ஜெபிக்கிறான் பாருங்க. இவனுக்கு தண்ணீர் கொடுக்கிறது ஈஸி, ஆனா ஒட்டகத்துக்கு தண்ணீர் கொடுக்கிறது ஈஸி கிடையாது. இறங்கி போய் எடுத்து மொண்டு கொண்டு வந்து ஊற்றினாலாம் தொட்டியில, இறங்கி இறங்கி ஏறணும். அவனிடத்துல 10 ஒட்டகம் இருந்ததாக பைபிள் இருக்குது. ஒரு ஒட்டகமே சாதாரண குறைஞ்சபட்சம் 100 லிட்டர் தண்ணி குடிக்கணும்னு சொல்லுவாங்க. 100 லிட்டர் தண்ணி, 10 ஒட்டகம் 1000 லிட்டர் தண்ணி. யோசிச்சு பாருங்க, ஒரு தனியாக ஒரு பெண் இறங்கி இறங்கி, அதுவும் ஒரு ஸ்ட்ரெயிட்டான இறங்கி இறங்கி எடுத்துட்டு மேலே வரணும், 1000 லிட்டர் தண்ணியை கொண்டு வந்து ஊற்றி எல்லா ஒட்டகங்களுக்கும் வார்க்கிறதுனா சாதாரண விஷயமா? அது யாருமே கமிட் ஆக மாட்டாங்க. இவங்களுக்கு கொடுத்துருவோம், கேட்டா அப்புறம் பாத்துக்கலாம்னு யோசிப்பாங்களே தவிர, இவன் என்ன சொல்லுகிறான், நான் வந்து எனக்கு மட்டும் கேட்பேன், ஆனா ஒட்டகத்துக்கு அவளா கமிட் பண்ணணும். எப்படி கேட்கிறா பாருங்க, எனக்கு நான் கேட்பேன், ஆனா ஒட்டகத்துக்கு நான் கேட்க மாட்டேன், அதுக்கு அவளா கமிட் பண்ணணும். ஒட்டகத்துக்கு தண்ணி கேட்டாக்க இவனுக்கு வேணா கமிட் பண்ணாம கொடுக்கலாம், ஆனா இவனுக்கு தண்ணி கேட்டு ஒட்டகத்துக்கு கமிட் பண்ணாம கொடுக்கறது சாதாரண விஷயம் கிடையாது. அவன் கேட்டது எவ்வளவு ஒரு அரிதான விஷயம், சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட காரியத்தை அவன் விசுவாசத்தோடு கேட்டதுனாலே அவன் விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்தி, அந்த விசுவாசம் உள்ள ஜபத்தை கர்த்தர் கனப்படுத்தி, அவன் கேட்டது போலவே கர்த்தர் செய்தார். சாதாரண ஒரு ஜபம் அல்ல, சரியான விசுவாசத்தோடு அவன் கர்த்தரிடத்தில் கேட்டான். அப்புறம் நம்முடைய வாழ்க்கையில் நீங்க ஒரு காரியத்திலே புரியல, தேவ சித்தம் தெரியல, அப்ப தேவ சமூகத்தில் விசுவாசத்தோடு ஜபம் பண்ணுங்க, ஆண்டவரே இந்த காரியத்தை நீர் எனக்கு செய்ய வேண்டும், இதற்கு ஒரு அடையாளத்தை காட்டும், இந்த காரியத்தை நீங்க செய்ய. கர்த்தரிடத்தில் நீங்கள் கேட்கும் பொழுது கண்டிப்பாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேவ சித்தத்தில் நடக்க விரும்புகிறீங்கன்றதை கர்த்தர் பார்க்கும் பொழுது கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவார். நடக்க விரும்பாதவர்களை அவர் நடத்த மாட்டார், அதையும் தெரிஞ்சுக்கங்க. நடக்க விரும்பாதவர்களை நடத்த மாட்டார், நடக்க விரும்பினால் நம்முடைய விசுவாசம் உள்ள ஜபத்தை கர்த்தர் கண்டிப்பா கேட்பார், கட்டாயம் அடையாளம் காட்டுவார். நடக்க விரும்புறவர்களை கர்த்தர் ரொம்ப நேசிப்பார். இது வந்து இந்த எலியாசர் செஞ்சது ரொம்ப விசுவாசமான ஒரு ஜபம். ஆனா இன்னொன்னு காட்டுறேன் பாருங்க, நியாயாதிபதிகளின் புஸ்தகத்துல 6 அதிகாரம் 36 வாசிக்க.
மனாசே நாடெங்கும் ஸ்தானாதிபதிகளை அனுப்பி அவர்களையும் கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்து ஆசேர் செபுலோன் நப்தலி நாடுகளிலும் ஆட்களை அனுப்பினான், அவர்களும் அவனுக்கு.
நியாயாதிபதிகள் 6 அதிகாரம் 36.
அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி தேவரீர் சொன்னபடி என் கையினாலே இஸ்ரவேலை ரட்சிக்க வேண்டுமானால் இதோ நான் மயிருள்ள ஒரு தோலை களத்திலே போடுகிறேன்
பனி
தோளின் மேல் மாத்திரம் பெய்து பூமியெல்லாம் காய்ந்திருந்தால் அப்பொழுது தேவரீர் சொன்னபடி இஸ்ரவேலை என் கையினால் ரட்சிப்பீர் என்று அதனாலே அறிவேன் என்றான். அப்படியே ஆயிற்று அவன் மறுநாள் காலமே எழுந்திருந்து தோலை கசக்கி
அதிலிருந்த பனிநீரை
ஒரு கிண்ணம் நிறைய பிழிந்தான். அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி, நான் இன்னும் ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன், உமது கோபம் என் மேல் மூளாதிருப்பதாக, தோலினாலே நான் இன்னும் ஒரு விசை சோதனை பண்ணட்டும், தோல் மாத்திரம் காய்ந்திருக்கவும் பூமியெங்கும் பனி பெய்திருக்கவும் கட்டளையிடும் என்றான். அப்படியே தேவன்
அன்று ராத்திரி செய்தார்.
தோல் மாத்திரம் காய்ந்திருந்து பூமியெங்கும் பனி பெய்திருந்தது.
கிதியோனுடைய வாழ்க்கையிலும் இப்ப இவன ஒரு ஜெபிச்ச அடையாளம் கேட்கிறான். அவனுக்கு ஒரு விதமான பயம், தேவ சித்தம், இவன் போய் யுத்தத்துக்கு போகணும்னுதான் தேவ சித்தம், இவன் தான் யுத்தத்தை நடத்த வேண்டும் என்பது தேவ சித்தம். ஆனால் இவனுக்குள் இருக்கிற பயம் தேவ சித்தத்தை செய்வதற்கு தடுக்கிறது. அதனால அவன் கர்த்தரிடத்தில் அவருடைய சித்தத்தை கன்ஃபார்ம் பண்றதுக்காக 2 முறை ஜெபிக்கிறான். ரெண்டுமே ரொம்ப கிரிட்டிக்கலான பிரேயர். ரெண்டுமே இப்போ முதலாவது தோல் மாத்திரம் நனைஞ்சிருக்கணுமா பூமி எல்லாம் காஞ்சிருக்கணுமா? ரெண்டாவது தோல் மாத்திரம் காஞ்சிருக்கணுமா பூமி எல்லாம் நனைஞ்சிருக்கணுமா? ஆனால் கர்த்தர் எவ்வளவு பொறுமையோடு தன் சித்தத்தை அவன் மூலமாய் நிறைவேற்றுவதற்கு நிதானத்தோடு அடையாளம் காட்டினார் பாருங்க. இதுதான் நான் சொல்றவர் ரொம்ப முக்கியமான விஷயம். அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்று ஒரு தேவ பிள்ளை நீங்க விரும்பிட்டீங்கன்னா எவ்வளவு தூரம் வேணும் ஆண்டவர் உங்களுக்காக வளைஞ்சு கொடுப்பார். ஆண்டவர் வளைஞ்சு கொடுப்பார். பொறுமையோடு செய்யறாரு. ஏன்பா ஒரு தடவை சொன்னா உனக்கு தெரியாதான்னு கேட்கல. நேற்று ராத்திரி உனக்கு அடையாளம் காட்டி திருப்பி என்ன இன்னைக்கு வந்து நீ ஜெபிச்சு நிக்கிற? நம்மளால இருந்து அந்த கோபம் தானே வரும். என்ன நேத்து காமிச்சது போதா அவனுக்கு திருப்பி இன்னொரு அடையாளமே உனக்கு தேவை. ஆனா ஆண்டவர் பாருங்க அதுல கோபமே படல. ஏன்னா அவனுக்குள்ள தேவ சித்தத்தை அவன் நிறைவேற்ற நினைக்கிறாரு. அவனுக்கு அதுல ஒரு பயம் வந்து விட்டது. அதனால அவன் சித்தத்தை விட்டு வழிவிலக கூட ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஆனாலும் அவனுக்கு வழிவிலகி போறதுக்கும் மனசு இல்ல. செகண்ட் கன்ஃபர்மேஷனுக்கு வரான். கர்த்தர் என்ன செய்யற? செகண்ட் கன்ஃபர்மேஷனையும் கர்த்தர் கனப்படுத்தி அவனுக்கு கன்ஃபார்ம் பண்ணி கொடுக்கிறார். ஜெபிங்க, விசுவாசத்தோடு ஜெபிங்க, கர்த்தரிடத்துல வெயிட் பண்ணுங்க. கர்த்தர் கண்டிப்பாக தம் சித்தத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். தெய்வ சித்தத்தில் கரெக்டா ஃபுளோ ஆகலாம். நான்காவது பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2:13 வாசிக்கலாம். பிலிப்பியர் 2:13.
ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி
விருப்பத்தையும்
செய்கையையும்
உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராயிருக்கிறார். நாலாவது நமக்குள்ளே வருகிறதான ஒரு வாஞ்சை, டிசைர், நமக்குள் வருகிற ஒரு வாஞ்சை. நம்முடைய காரியத்தில் ஆவிக்குரிய வாஞ்சைகள், தேவனுக்கு ஏற்ற வாஞ்சைகள். நம் ஆவிக்குரியவர்களாக இருக்கும் பொழுது வாஞ்சை என்று வரும்பொழுதே அதுல ரெண்டு காரியம் நமக்கு ஒன்று தெரியும். ஒன்று, நீங்கள் சரியானதை வாஞ்சிப்பீர்கள் என்றால் உங்க மனசுல ஒரு சந்தோஷமும் சமாதானமும் இருக்கும். தவறானதை ஒன்று நீங்கள் வாஞ்சிப்பீர்கள் என்றால் சஞ்சலமும் தவிப்பும் உங்கள் இருதயத்தில் வந்து பிடிச்சிக்கும். அந்த வாஞ்சை வரும்போதே வரும். புரியுதா? ஒரு காரியத்தை வாஞ்சிக்கிறீர்கள், அதை பத்தி மனசுல ஒரு சமாதானமா இருக்குது, ஒரு நிம்மதி இருக்குது, ப்ரொசீட்ன்ற மனசுல தோணுது. அப்ப அதுல தேவ சித்தம் இருக்கும். தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறார். தம்முடைய சித்தத்தின்படி விருப்பத்தை உங்களுக்குள் விதைக்கிறார். சில காரியத்தை நீங்கள் விரும்பும் பொழுது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும், சில காரியத்தை நீங்கள் விரும்பும் பொழுது குழப்பமா இருக்கும். நீங்கள் விரும்புகிறீர்கள் ஆனால் ஒரு பக்கம் ஒரு குழப்பம் இருக்குதுன்னா அது தேவனால் கொடுக்கப்பட்ட விருப்பம் அல்ல. நீங்கள் விரும்பும் பொழுது உங்கள் உள்ளத்தில் ஒரு சந்தோஷம் சமாதானம் இருக்கும் என்றால் அது தேவனால் கொடுக்கப்பட்ட காரியம். தெய்வ பிள்ளைகள் புரிஞ்சுக்கணும், மைண்ட்ல கர்த்தர் நமக்கு ஒரு ரீடிங் கொடுக்கிறார். நம்முடைய மைண்ட்ல ஒரு ரீடிங், உங்க உள்ளத்திலே கர்த்தர் தம்முடைய சித்தங்களை விதைக்கிறார், விருப்பமாய் கொடுக்கிறார். அந்த விருப்பங்கள் சமாதானமாய் நிம்மதியாய் மனநிறைவாய் இருக்குமானால் நீங்கள் அதை வெயிட் பண்ணி நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். அதை தொடர்ந்து அந்த நிம்மதி தொடர்ந்து கொண்டே இருக்குமானால் தைரியமா நீங்க ப்ரொசீட் பண்ணலாம். இல்லாத பட்சத்தில் அது தேவ சித்தம் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். இது நீங்க நாலாவதாய் உங்கள் உள்ளான வாழ்க்கையில் தேவன் காண்பிக்கிற அடையாளமாய் புரிந்து கொள்ளுங்கள். தேவ சித்தத்தை புரியலாம். ஃபைனலா அஞ்சாவது ஒன்று சொல்லி முடிக்கிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10:7-9 வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10:7-9
அப்பொழுது நான்
அப்பொழுது நான்
தேவனே
தேவனே
உம்முடைய சித்தத்தின்படி செய்ய
உம்முடைய சித்தத்தின்படி செய்ய
இதோ வருகிறேன்
இதோ வருகிறேன்
புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று
புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று
சொன்னேன் என்றார்
சொன்னேன் என்றார்
தேவனே
எட்டிலிருந்து வாசிப்பே
நியாய பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற பலிகளை குறித்து மேற்சொல்லியபடி
பலியையும் காணிக்கையையும்
சர்வாங்க தகன பலிகளையும்
பாவ நிவாரண பலிகளையும் நீர்
விரும்பவில்லை அவைகள் உமக்கு பிரியமானதல்ல என்று சொன்ன பின்பு
தேவனே தேவனே
உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார் இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார்
இது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் இது. இங்கே பரலோகத்தில் நடக்கிற ஒரு விஷயம் இங்கே வந்து ஒரு வெளிப்பாடாக எழுதப்பட்டிருக்கிறது. பரலோகத்தில் நடந்த விஷயம் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வெளிப்படுவதற்கு முன்பதாக பரலோகத்திலே நடந்த ஒரு காரியம் இங்கே வெளிப்பாடாக சொல்லப்படுகிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தின் சம்பவம் இது 8வது வசனம். நியாயப்பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற பலிகளை குறித்து மேற்சொல்லியபடி பலியையும் காணிக்கையையும் சர்வாங்க தகன பலியையும் பாவ நிவாரண பலிகளையும் நீர் விரும்பவில்லை அவைகள் உமக்கு பிரியமானதல்ல. இது யார் பேசுறாருன்னு கேட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்து பேசுறாரு. இது ஒரு அற்புதமான தீர்க்க தரிசன வார்த்தை. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறாரு. ஆனா இயேசு கிறிஸ்துடைய வாய்ஸ்ல ஆக்டிவ் வாய்ஸ்ல எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய ஆக்டிவ் வாய்ஸ்ல இயேசு கிறிஸ்துடைய வாய்ஸ். இங்க என்ன சொல்லப்படுகிறது? பரலோகத்தில் ஒரு நாள் ஒரு டிஸ்கஷன் நடக்குது. பிதாவாகிய தேவன் இருக்கிறார். பிதாவாகிய தேவனுடைய இருதயத்தை குமாரனாகிய கிறிஸ்து ரீட் பண்றாரு. பிதாவாகிய தேவனுடைய இருதயத்தில் காணப்படுகிற எண்ணங்களை குமாரனாகிய கிறிஸ்து அதை அப்படி ரீட் பண்றாரு. அந்த இருதயத்தில் இருக்கிற ஒரு குறைவை இவர் உணர்றார். அவருக்குள்ள ஒரு குறைபட்டுக் கொள்ளுகிற காரியத்தை குமாரன் உணர்றார். பிதாவாகிய தேவன் என்ன காரியத்தை குறித்து குறைபட்டுக் கொள்ளுகிறாரு? இந்த ஜனங்களுக்காக ஆடு மாடுகள் பலியிடப்படுகிறது, ஏதோ காணிக்கை கொண்டு வராங்க, என்னென்னமோ நடந்துட்டு இருக்குது. ஆனால் இதெல்லாம் எனக்கு திருப்தியா இல்லையே அப்படின்னு பிதா தனக்குள்ளே அதை குறித்து அவர் குறைவுபட்டுக் கொண்டிருக்கிறார். நியாயப்பிரமாணத்தின்படி நடந்து கொண்டிருக்கிற சடங்காச்சாரங்கள், நியாயப்பிரமாணத்தின்படி நடந்து கொண்டிருக்கிற பலிகள் காணிக்கைகள், நியாயப்பிரமாணத்தின்படி நடந்து கொண்டிருக்கிறதான எல்லா விதமான காரியங்கள் பிதாவுக்கு திருப்தி அளிக்கவில்லை. அவர் அப்படி இருக்கிறதை குமாரனாகிய கிறிஸ்து கவனிக்கிறார். கவனித்து விட்டு வாலண்டியரா வரார். அப்பொழுது நான் இயேசு கிறிஸ்துவர் அப்பொழுது நான் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். இப்ப நடந்து கொண்டிருக்கிறதெல்லாம் உடைய சித்தம் கிடையாது. ஆடு மாடு வெட்டிட்டு இதெல்லாம் உடைய சித்தம் கிடையாது. இதுல நீ பிரியப்படல, இதெல்லாம் பிரியமானதெல்லாம் 8வது வசனத்துல பாக்குறோம். இதோ உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சூழலில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன். 9வது வசனத்துல தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார். இங்க தேவனுடைய இருதயத்தில் இருக்கிறது என்ன? மனுஷனுடைய பாவங்களுக்காய் ரத்தம் சிந்தி ஒரு பாவ நிவர்த்தி உண்டாக்கப்பட வேண்டும். இது 9வது அதிகாரத்திலே 22வது வசனத்தை நீங்கள் வாசித்தால் தெரியும். நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், ரத்தம் சிந்ததில் இல்லாமல் பாவ நிவர்த்தி உண்டாகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 29வது அதிகாரத்தில் 27வது வசனத்தை பாருங்கள். அன்றியும் ஒரே தரம் மதிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த ரத்தம் சிந்துதல், பாவ நிவர்த்தி இவைகள் எல்லாம் அவசியம். அப்ப இந்த ஆடு மாடுகளின் ரத்தம் ஒரு மனுஷனுடைய பாவத்தை நிவர்த்தி செய்வதில்லை, பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறதில்லை. பாவ நிவர்த்தி உண்டாகலாம், ஆனால் பாவத்திலிருந்து ஒரு மனுஷனை மீட்கக்கூடியதா இல்லை. அப்ப மனுஷனை பாவ நிவர்த்தி மட்டுமல்ல,
பாவத்திலிருந்து மீட்கக்கூடிய ஒரே பலி ஒரு மனிதனாக போய் ஒருவர் மரிக்க வேண்டும். யார் போகிறது? இதுவரைக்கும் ஆடு மாடுகள் பலியாச்சு. ஒரு மனிதன் சென்று மனுஷனுடைய பாவத்தை சுமக்க வேண்டும், யார் போறது? இதை பேச்சு எழுந்த பொழுது இயேசு கிறிஸ்து எழுப்பி நின்றார். நாம் போறோம் பிதாவே, புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது, நான் போறேன், நான் போறேன். இந்த பாவ நிவர்த்தி மனுஷனுக்கு செய்வதற்கு நான் போகிறேன், என்னை குறித்து எழுதியிருக்கிறது, நான் போகிறேன். அவர் வாலண்டியரா முன் வந்தார் இயேசு கிறிஸ்து. பழையதை ஒழிக்கும்படி இயேசு கிறிஸ்து புதியதை செய்வதற்கு என்னை குறித்து எழுதியிருக்கிறது, நான் போகிறேன் என்று அவர் தன்னை ஒப்புக் கொடுத்தார். ஐந்தாவது காரியம், உங்களுடைய வாழ்க்கையில் தேவ சித்தம் ஒவ்வொரு காலத்தில் நடக்கணும்னா டோட்டல் கமிட்மெண்ட் உங்களுக்கு அவசியம். இங்கே பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை வலுக்கட்டாயமாக இழுத்து வந்து நீதான் போன்னு தள்ளிவிட்டது போல இல்லை, அவரை குறித்து எழுதியிருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து தானாக முன்வந்து தன்னை குறித்து சொன்ன தேவ திட்டத்திற்கு தன்னை அர்ப்பணித்தார். இன்னைக்கு சொல்ல முடிய லைஃப்ல தேவ திட்டம் நடக்கணும்னா ஒரு 100% கமிட்மெண்ட் இருக்கணும் நமக்கு. கமிட்மெண்ட், வாழ்க்கையில தேவ திட்டத்துக்கு மாற ஒன்றும் நடக்கக்கூடாது, தேவ திட்டத்துக்கு மாற எதுவும் செய்யப்படக்கூடாது. என் வாழ்க்கையில தேவ திட்டம் தான் நடக்கணும், அதற்கு மாறாக எதுவும் நடக்கக்கூடாது. அது எவ்வளவு பெரிய விஷயமான சின்னதாக இருந்தாலும் சரி, என் வாழ்க்கையில கண்டிப்பாய் தேவ திட்டத்தில் தான் நான் இருக்கணும். ஒரு ஸ்ட்ராங் கமிட்மெண்ட் நமக்கு அவசியம். அது கமிட்மெண்ட் இருந்தா தான் முடியும். இயேசு கிறிஸ்துவோட லைஃப் நீங்க பாத்தீங்கன்னா அதுதான். மத்தேயு 26 அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் இருக்கிறார். கெத்செமனே தோட்டத்திலே அவர் பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார். 26:39 வாசிக்கலாம்.
சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால்
நீங்கும்படி செய்யும்
ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல
உம்முடைய சித்தத்தின்படியே
ஆக கடவது என்று
ஜெபம் பண்ணினார். என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுள். இதுதான் கமிட்மெண்ட். என் சித்தத்தின்படி அல்ல, என் சித்தமும் கொஞ்சம் நடக்கணும், இல்ல என் சித்தம் மாத்திரம் நடக்கணும் அதுவும் இல்லை, என் சித்தமும் கொஞ்சம் நடக்கணும் அதுவும் இல்லை, என் சித்தத்தின்படி அல்ல. புரியுதா? நான் ஏன் இது மூணு விதமா பிரிச்சு சொன்னேன்னா இன்னைக்கு நிறைய ஒன்று, தன் சித்தத்தையே நிறைவேற்றுவதற்கு கர்த்தரை பயன்படுத்திக் கொள்ளுகிற ஒரு கூட்ட கிறிஸ்தவர்கள். இரண்டாவது, தங்க சித்தமும் நடக்கணும் தேவ சித்தமும் சேர்ந்து நடக்கணும். இது இரண்டாவது வகை. ஆனா மூணாவது வகை இருக்குது, என் சித்தத்தின்படி அல்ல, என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கிடவர். இது மூன்றாவது வகை. நம்ம எந்த வகையில் இருக்கிறோம் நம்ம பார்க்கணும். என் சித்தத்துக்கு என் ஆண்டவரை பயன்படுத்துகிற கூட்டத்தில் நான் இருக்கிறேன்னா, என் சித்தமும் சேர்ந்து நடக்கணும் ஆண்டவருடைய சித்தமும் சேர்ந்து நடக்கணும் அப்படின்னு கலந்து வச்சுட்டு இருக்கிறேன்னா, அல்லது என் சித்தத்தின்படி அல்லன்னு அதை ஒதுக்கி தள்ளிவிட்டு என் ஆண்டவருடைய சித்தத்திற்கு நான் நிற்கிறேனா, இது மூன்றாவது காரியம். இயேசு அப்படி நின்னார், அவருடைய வாழ்க்கையில தேவ சித்தம் நடந்தது. புரியுதா? தேவ சித்தம் 100% கமிட்மெண்ட். தேவ சித்தம் தான் நடக்கணும், என் சித்தம் எதுவுமே நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. எவ்வளவு லாபமானாலும் என் சித்தம் நடக்கக்கூடாது, எவ்வளவு லாபமும் நஷ்டமும் அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை, என் வாழ்க்கையில் ஆண்டவருடைய சித்தம் தான் நடக்கணும். இதுதான் கர்த்தருக்கு தேவை, இந்த கமிட்மெண்ட். இது இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் 100% அவருடைய சித்தத்தின்படியே கொண்டு போவார். கமிட்மெண்ட் ரொம்ப அவசியம், கண்டிப்பா உங்களை நடத்துவார். ஆகினால் இன்னைக்கு ஐந்து காரியங்களை சொன்னேன், தேவ சித்தத்தை அறிந்து அதிலே புளோ ஆகிறதுக்கு ஐந்து விஷயங்கள். இதை நீங்க ஜாக்கிரதையா பிடிக்கணும். கண்டிப்பா நீங்க இந்த வசனத்தை ஜாக்கிரதையை பிடிச்சு ஆகணும். ஏன்னா பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்யறவன் மட்டும்தான் பரலோகத்தில் போக முடியும், மற்றவர்கள் போக முடியாதுன்றார் கர்த்தர். இந்த வசனம் நம்மை பரலோகமா நரகமான தீர்மானிக்கிற பிரசங்கம் இது. ஆகினால் ஜாக்கிரதையோடு தேவ சித்தத்துக்குள் கடந்து செல்லுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். Glory to Jesus. ஸ்தோத்திரம். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். வேதம் நமக்கு வலியுறுத்துகிறது, நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். தேவ பிள்ளைகளே, தேவ சித்தத்தை உணராதவர்களை வேதம் மதியற்றவர்கள் என்று சொல்லுகிறது. ஏன் அப்படி சொல்லுகிறது? நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். பொல்லாத காலத்தில் இருக்கிறோம். நாம் செய்கிறது தேவ சித்தமாக இருந்து காலத்தை பிரயோஜனப்படுத்தணும். தேவ சித்தத்துக்கு மாறாக நாம் செலவிடுகிற ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே பிரயோஜனம் இல்லாத நாள், வீணாய் போன நாட்கள். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். என்ன அர்த்தம்? தேவ சித்தத்தை செய்கிறவன் தான் தன் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுகிறான். தேவ சித்தத்திற்கு மாறாக நாம் செய்கிற கடந்து போகிற நாட்கள் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையிலே வீணாக்கி போட்ட நாட்கள், காலத்தை பிரயோஜனப்படுத்த தவறிவிட்ட நாட்கள். தேவ சித்தத்தை ஜாக்கிரதையோடு செய்ய வேண்டும். தேவ சித்தத்தை செய்கிறவனே என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனை பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. மற்றபடி பிரவேசிக்க முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் முழுவதும் தேவ சித்தம் வலியுறுத்தப்படுகிறது. கொலோசியருக்கு எழுதின நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபிக்கும் பொழுது நீங்கள் தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட வேண்டும் என்று ஜெபித்தார். தேவனை அறிகிற அறிவினால் நீங்கள் நிரப்பப்பட வேண்டும் என்று ஜெபித்தார். எபேசியருக்கு எழுதின நிருபத்திலே ஜெபிக்கும் பொழுது நீங்கள் பிதாவாகிய தேவனை அறிந்து கொள்வதற்கு ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை அவர் உங்களுக்கு தந்தரிட வேண்டும் என்று சொல்லி ஜெபித்தார். தேவனை அறிந்தால்தான் தேவ சித்தத்தை அறிய முடியும். தேவனை அறிவது எப்படி? அவர் அனுப்புகிற ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது அவரை அறிய முடியும், அவருடைய சித்தத்தையும் அறிய முடியும். தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தமணினவைகளை கண் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, அது நம்முடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆனால் தேவனோ அவைகளை தம்முடைய ஆவியானவர் மூலமாய் நமக்கு அதை தெளிவுபடுத்தினார், வெளிப்படுத்தி இருக்கிறார். அபிஷேகம் உங்கள் வாழ்க்கையில் தேவன் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற மேன்மையான காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கும். அதுலதான் நீங்க கடந்து போக முடியும். அப்பதான் நீங்க கடந்து போக முடியும். அந்த வெளிப்பாடு எங்கிருந்து வருகிறது? ஆவியானவரால் கொடுக்கப்படுகிறது. அபிஷேகத்தை இதுவரைக்கும் பெற்றுக் கொள்ளாதிருக்கிறவர்கள் அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும். அபிஷேகத்தை பெற்று ஆவியிலே நிறைந்து வாழ்கிற வாழ்க்கைக்குள் நீங்கள் வர வேண்டும். அப்பதான் நீங்கள் தேவ சித்தத்துக்குள் நீங்கள் கடந்து போக முடியும். இரண்டாவது, வேதம் முழுவதும் தேவ சித்தம் எழுதப்பட்டிருக்கிறது. நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பது தேவ சித்தம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுவது தேவ சித்தம். எல்லாவற்றிலேயும் கர்த்தரை ஸ்தோத்திரம் செய்வது தேவ சித்தம். இப்படி சில விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் முழு வேதாகமும் தேவ சித்தத்தை எழுதியிருக்கிறது. எதை செய்ய வேண்டும் என்பது தேவ சித்தம், அதை எழுதியிருக்கிறது. எதை செய்யாமல் இருப்பது தேவ சித்தம் என்றும் வேதம் எழுதியிருக்கிறது. ஆகையினால் செய்ய வேண்டியதை செய்யவும், செய்யக்கூடாது என்பதை செய்யாமல் இருக்கவும் தேவ சித்தத்தை வேதத்தின் மூலமாய் கற்று, வேதத்தை வாசித்து, கருத்தாய் வாசித்து, செய்திகளை கேட்டு தேவ சித்தத்தை புரிந்து நாம் நடக்க வேண்டும். மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார் என்று இயேசு சொன்னார். ஆகையினால் நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான், நம்மை குறித்து வேதத்தில் எழுதியிருக்கிறபடி நாம் போக வேண்டும். மூன்றாவதாக, எலியாசா தேவ சமூகத்தில் வந்து விசுவாசத்தோடு ஜெபித்தான். ஒரு கடினமான காரியத்தை தேவ சமூகத்தில் ஜெபித்து கேட்டான். விசுவாசத்தோடு ஜெபித்து விட்டு காத்திருந்தான். ஜெபித்து முடிக்கும் பொழுது தேவன் அவன் கேட்ட அடையாளங்களை அப்படியே காண்பித்து தேவ சித்தத்தை எலியாசாருக்கு கர்த்தர் காண்பித்தார். கிதியோனும் தேவ சித்தத்தின்படி அவன் யுத்தத்திற்கு போக வேண்டியவன். சூழ்நிலைகளை கண்டு பயந்து தேவ சித்தத்தை விட்டுவிடக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது. ஆனால் அவன் ஜெபித்தான். இரண்டு முறை ஜெபிக்கிறான். கர்த்தர் அவனுக்கு தம் சித்தத்தை வெளிப்படுத்தி அவனை திடப்படுத்தி தம் சித்தத்தின்படி அவனை யுத்தத்திற்கு போக செய்கிறான். ஜெபிக்கும் பொழுது, விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது, கர்த்தர் தம்முடைய சித்தத்தை நமக்கு காண்பித்து அடையாளத்தின் மூலமாய் காண்பிப்பார். நான்காவதாக, உங்கள் உள்ளத்திலே தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தை வைப்பார். ஒரு நல்ல விருப்பம், ஒரு தேவ காரியத்தை குறித்து ஒரு விருப்பம் உண்டாகிறது என்றால் அது தேவ சித்தம். ஒரு விருப்பம் உங்க உள்ளத்துல வரும் பொழுது அதுல ஒரு சஞ்சலம், ஒரு குழப்பம் வருதுன்னா அது தேவனால் உண்டான விருப்பம் அல்ல, அது உங்கள் சுய விருப்பம். ஒரு காரியத்தை உங்கள் உள்ளத்தில் வருகிற விருப்பத்திலே ஒரு பெரிய சந்தோஷமும் சமாதானமும் உங்கள் இருதயத்தை நிரப்புகிறது என்றால் அது தேவனால் கொடுக்கப்பட்ட விருப்பம். அதை புரிந்து கொண்டு, அது தேவ சித்தம் என்பதை உணர்ந்து அதில் கடந்து போங்க. கடைசியாக ஐந்தாவதாக, பரலோகத்திலே ஒரு நாள் கூட்டம் கூட்டப்பட்டது. பரலோகத்திலே இந்த பழைய ஏற்பாட்டு காலம் முடிவடைந்து இந்த பலிகள் காணிக்கைகள் எல்லாவற்றுக்கும் முற்று பெற வேண்டிய ஒரு நேரம் வந்தது. யாரை நான் அனுப்புவேன் என்று பிதாவாகிய தேவன் இருதயத்தில் நினைக்கிற நேரத்தில் குமாரனாகிய கிறிஸ்து பிதாவின் இருதயத்தை பார்த்தார். பிதாவின் இருதயத்தை பார்க்கிறார். யாரை நான் அனுப்புவேன் என்று இருக்கிற நேரத்தில் அவராக முன்வந்தார். புஸ்தகத் தொருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறதே, இதோ என்னை அனுப்பும், நான் போகிறேன் என்று இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வருவதற்கு தன்னை அர்ப்பணித்தார். இந்த உலகத்திலே வந்து அவர் சிலுவையில் மரிப்பதற்கு முந்தின ராத்திரி வேளையிலே சொன்னார், என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது. டோட்டல் கமிட்மெண்ட். அந்த கொடிய பாதையை அவர் தேவ சித்தம் என்ற ஒரே காரணத்தினால ஏற்றுக்கொண்டார். நான் சொல்ற தேவ சித்தம் என்ற ஒரே காரியத்திற்காக எதையும் ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் நமக்கு தேவை. தேவ சித்தமானால் எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் நமக்கு இருக்கணும். தேவ சித்தமில்லாத எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. தேவ சித்தமானால் எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இருதயம் நமக்கு இருக்க வேண்டும். அந்த அர்ப்பணிப்பு நமக்கு தேவை. அப்பொழுது கர்த்தர் உங்களை கரெக்டா நடத்துவார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளவும் அதனை நடக்கவும் எங்களுக்கு இன்றைக்கு கற்றுக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் எங்களை பரலோகத்திற்கு நேராய் கொண்டு செல்லும் என்பதை அறிந்திருக்கிறோம். பரலோகத்திற்கு என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை என்று சொன்னீங்களே, அந்த வார்த்தைக்கு இந்த செய்தியை ஆண்டவரே அடையாளப்படுத்தினதற்காக சோத்திரம். நாங்கள் ஜாக்கிரதையோடு நம்முடைய சித்தத்தை செய்து பரலோகத்திற்குள் பிரவேசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்கப்பா. சகல துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.